என்னன்னா, 1641 அந்த கூவம் நதியில ஒரு ஒரு உமனுடைய இது பிரேதம் மிதந்துகிட்டு இருந்தது. அந்த பிரேதம் மிதந்துகிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்தா அது கொலையா தற்கொலையான்னு இவங்க என்னன்னு தெரியாம இருக்கிறப்போ சுத்தி நிறைய பேர் வந்து நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்காரங்களும் பாக்குறாங்க. அதை பத்தி ஒரு நோட்டு, அதை நானே பார்த்திருக்கேன். அது ரெக்கார்டு OC 1791, அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குன்னா, அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. அதை நான் தமிழில் எழுதி வச்சிருக்கேன். அதாவது இங்கிலீஷ்லேருந்து நான் தமிழ் எழுதியிருக்கேன். நமது ஊரில் ஒரு பெண்ணின் கொலை நடந்துள்ளது, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்காரங்க கம்பெனிக்கு எழுதுறாங்க, லண்டனுக்கு எழுதுறாங்க. இந்த பெண் பல நாட்களாக தேடப்பட்டவள். இங்கு ஓடு மாற்றில் மிதந்து கொண்டிருந்த பெண்ணின் பணத்தை சில மனிதர்கள் உதவியுடன் வெளிக்கொணர்ந்தோம். வெளியில் கொண்டு வந்த போது அந்த உடம்பில் ஒரு விதமான அடியோ காயமோ இல்லாததால் அது ஒரு விபத்து என்று தான் நினைத்தோம். ஆனால் அப்பிணத்தை புதைக்கவும் ஏற்பாடு செய்தாலும் அதை கொண்டு வர உதவி செய்த ஒருவன் மீது அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவனுக்கு சந்தேகம் எழுந்தது. அதை பார்த்துட்டு அவன் சொல்லியிருக்கான், இல்லை இந்த பையன் தான் என்ன பண்ணியிருக்கான். அப்படி பார்த்தப்ப அந்த பெண்ணை கொலை செய்ததாக அவன் ஒப்புக்கொண்டான். இந்த விஷயத்த இங்கிலீஷ்காரன் நாய்க்கு கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இங்க ஒரு பணம் கிடைச்சிருக்கு, அந்த பொண் தற்கொலை என்னாங்க, ஆக்சுவலி அது கொலை, அதை யார் பண்ணாங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை நாங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நம்ம இந்தியனுடைய மென்டாலிட்டியும் இங்கிலீஷ்காரனுடைய சாத்துரியமும். தாமதில வெங்கடாத்திரி என்ன செஞ்சிருக்கணும், நான் ரூல் கொடுத்தேன் அந்த ரூல் மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஐதர் சோம்பேறித்தனமோ இல்ல நமக்கு எதுக்கு வம்புங்கிறதுனாலயோ நீங்க உங்களுக்கு அந்த இடம் கொடுத்துட்டேன், நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்காங்க. ஆனா தட் மீன்ஸ் ஜஸ்டிஸ் வாஸ் கிவன் டு இங்கிலீஷ். அதான் நீங்க ஆட்சியில ஆளுமைன்னு வந்துருத்த அந்த டயத்துல வந்தது 1640 அவங்களுக்கு ஒரு விதமான உரிமையும் இல்லாத காலத்துல ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ப்ராப்பரா ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணி அவங்கள தூக்கில போட்டாங்க. இது தூக்கில போட்டதுல இருந்து இங்கிலீஷ்காரனுக்கு ஒரு தைரியமான ஒரு தைரியம் வந்துருச்சு. அந்த தைரியத்துல இருந்து அவங்க அப்ப இருந்து மெது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இடங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. இருந்து அப்ப இவங்க கிருஷ்ணதேவராயர் போனப்புறம் இவங்களுடைய ஆட்சி முறையில ஒரு சின்ன மாற்றம் வந்தது. 1645 ரங்கராயலு, ஒரு ரங்கராயலுங்கிறவ தான் கிங், அவர் அனுமதி, அவர் தான் ஒரு ஆவணம் கொடுத்தார். இந்த ஆவணம் தான் முக்கியமான ஆவணமா கருதப்படுகிறது. இப்போ அதன் பிரகாரம் அங்க வந்து கோட்டையில நீங்க கட்டிக்கலாம். அதுக்கு அவங்க காரணம் சொல்லணும் இல்லையா, கோகன் காரணம் சொல்றாங்க. கோகன் வந்து எழுதுறார் கம்பெனிக்கு, கம்பெனிக்கு மொத்தமா 30,000 பகோடாஸ் பகோடாஸ்னா இப்ப சுமார் 2 ரூபாய்னு வச்சுக்கலாம் நீங்க, சமமான சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து குறிப்பிட்டு 1645 May 13 அவர் எழுதின லெட்டரை கம்பெனிக்காரங்க, சரி நல்லா தான் இருக்கு, இந்த இடத்துல நீங்க கோட்டை கட்டுங்கன்னு அதை இனிமே நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் அங்க. அப்போ அந்த 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 ஆவணம் எழுதின நாள் கூட அது விவரம் இப்படி இருக்கு. இந்த பார்த்திப வருடத்தில் கார்த்திகை மாதம் தேய்பிறையில் அரசர்களுக்கெல்லாம் அரசனான அவர்களுள் மிகவும் புனிதமானவனுமான ஸ்ரீ ரங்கராயா கடவுளின் சிறந்த அரசன், இதை ஆங்கில கேப்டனும் அந்நாட்டின் கம்பெனியின் தலைவனுமான ஏஜென்ட் தாமஸ் ஐவி என்பவருக்கு வழங்குகிறேன். இந்த ஊரை தாமஸ் ஐவின்னு ஒருத்தருக்கு கொடுக்குறேன், அவர்தான் ஃபர்ஸ்ட் ஏஜென்ட். தாமஸ் ஐவிக்கு எழுதி கொடுத்துடுறாரு. அதுல நிறைய சலுகை கொண்டு வந்தாங்க. என்ன சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் கொண்டு வரும் அனுப்பும் சரக்குகளுக்கு வரி ஒன்றும் இல்லாது செய்கிறோம், மற்றும் இந்த துறைமுகத்தில் வரும் வருமானத்தில் சரிபாதியையும் மதராசபட்டினத்துக்கு கிராம இட வாடகை, நரிமேடு இட வாடகை இவற்றை இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டி உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதாவது இந்த இடம் பூரா உங்களுக்கு தர்றோம், நீங்க அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஆளுமை ஸ்டார்ட் ஆகுது. அதுல அந்த மாதிரி சொன்னோன்னு இவங்களுக்கு என்ன, அதுக்கு வரி வந்து 4%, எது போறதோ வருதோ அதுக்கு 4%. அந்த 4% அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு விதமான ப்ராப்ளம் இல்லை, அப்ப இருந்து அவங்களுடைய ஓன் ஆயிடுது, அந்த இடமே ஓன் ஆயிடுது. பின்னால வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஆக்குபை பண்ணி ஆக்குபை பண்ணி பக்கத்துல இருக்கிற ஊருங்கள் எல்லாம் எடுத்து இடத்தை கொஞ்சம் அங்க நரிமேடுன்னு இப்ப சொன்னேன் இல்லையா, இப்ப கூட நீங்க போனீங்கன்னா அங்க ஜெக்கால் கிரவுண்டுன்னு ஒரு பீச்சில் இறக்குவாங்க. அதாவது பீச்சுன்னா பெரிய மணல், அந்த மணல் வந்து இப்போ ஃபோர்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் வரைக்கும் இருந்தது. அதாவது சி வந்து க்ளோஸ் டு ஃபோர்ட் இருந்தது. அந்த மாதிரி இருந்தப்போ இப்போ நீங்கள் இதை ரெண்டு மூணு விஷயம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா சவுத்தில் மயிலாப்பூர், மயிலாப்பூர் கோயில் இப்போ இருக்கிறது இருக்கல, அது வந்து இப்போ சாந்தோம் சர்ச் இருக்கிற இடத்துல தான் இருந்தது. நேமிநாதர் கோயில்னு அதை பற்றி ஒரு இதே இருக்குது, ஒரு பாட்டே இருக்குது. ஏன்னா அருணகிரிநாதர் கூட பாட்டில் அவர் திரைக்கரை அடிகள்னு சொல்கிறார். அப்படின்னா மாமல்லை வந்து மயிலாப்புரம் வந்த மயிலாப்பூர் வந்து சமுத்திரம் பக்கத்தில் இருந்திருக்கு. அது எதனால அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்தது தெரியல, 9ஆம் நூற்றாண்டில் தான். அதனால அது சரியாக புரிய 11ஆம் நூற்றாண்டில் அது எப்படி வந்ததுன்னு தெரியல. பட் ஈவன் டுடே அந்த சர்ச் கட்டின இடத்துல பழைய ஹிந்து டெம்பிள்னுடைய பில்லர்ஸ் சில சிலைகள்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இன்னும் வச்சிருக்காங்க, அங்கே மியூசியத்தில் வச்சிருக்காங்க. இந்த மயிலாப்பூர் கோயில் இங்கே கட்டியாச்சு, இங்கே இருந்தது. இந்த மயிலாப்பூர் கோயிலை ஒரு சதன் எல்லையாக வச்சுக்கலாம். ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூர் ரெண்டையும், திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் ரெண்டையும் சேர்த்து அங்கேருந்து நாத்தில் திருவசியூர் வரைக்கும் இடங்கள் வந்து சமவெளி பகுதி, கிரேட் சவுல்ட்ரி பிளெயின் அப்படின்னு அவங்க நோட் பண்ணியிருக்காங்க மேப்பில். ஏன்னா அங்கே ஒரு சவுல்ட்ரி ஒன்று இருந்தது, கிரேட் சவுல்ட்ரி பிளெயின். இந்த பிளெயினில் ஒன்றுமே இருக்கல. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் எழும்பூர், அதான் எழும்பூர்னு சொல்கிறது, அப்புறம் நுங்கம்பாக்கம், அப்புறம் பூவிருந்தவல் வரைக்கும், தென் கொஞ்சம் சத்தானா வந்து ஆல்மோஸ்ட் சாந்தம் வரைக்கும். இந்த டயத்தில் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இப்படி சேர்த்துட்டு வர்றப்போ இது இவங்களுடைய ஆட்சிக்கு கீழே வரல, ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஆட்சிக்குன்னு அது சொல்ல முடியாது, ஏன்னா அது சாவரியான பவராக அவங்க இல்லை. அதனால இவங்க நம்மளுடைய, அதாவது அப்போ இருந்த இந்தியன்ஸினுடைய கையாகாத தனத்தினால்தான் அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.